முத்துள் செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. இந்த காலை வேளையில் குளிர்கால தொடக்கத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய திருக்குறள் சிற்றினம் சேராமை அதிகாரத்திலிருந்து வருகிறது. சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாக சூழ்ந்துவிடும். பெரியோர்கள் பொதுவாக கீழ்மக்களின் கூட்டத்தைக் கண்டு அஞ்சவே செய்வார்கள். ஆனால் சிறியவர்களோ கீழ்மக்களின் கூட்டத்தை தம் சுற்றமாக கருதி அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள். அடுத்த குறள் நிலத்து இயல்பான் நீர்த்திரிந்து அற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பு அது ஆகும் அறிவு. நீரானது தான் சேரும் நிலத்தினுடைய தன்மைக்கேற்ப தனது தன்மையை வேறுபட்டு அந்த நிலத்திற்கு உரிய தன்மையாகிவிடும். அதுபோலவே மக்கள் அறிவும் அவர்கள் சேரும் இனத்தின் தன்மைக்கேற்ப அதன் தன்மையில் மாறுபட்டு அந்த இனத்தினுடைய தன்மையானதாக ஆகிவிடும் என்கின்றார் திருவள்ளுவர். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம சில பாடல்கள் ஒளிபரப்ப இருக்கின்றோம். அந்த பாடல்கள் ஜீவன் என்கின்ற வார்த்தையினை கொண்டு ஆரம்பிக்கும் பாடல்களாக அமைந்திருக்கிறது. இதோ முதல் பாடல் உங்களுக்காக.
ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன்.
ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம், உன்னையே எண்ணியே
ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன்.
வாசிப்பதும் அறிந்து கொள்வதும் அவசியம் என்று ஒரு ஆங்கிலேயர் வலியுறுத்ததே அந்த 8 வயது சிறுவனுக்கு விதையாக பதிந்திருக்க வேண்டும். வரலாறும் அதன் நினைவு சின்னங்களான பாரம்பரிய கட்டடங்களும் பேணப்பட்டு பெருமளவு பாதுகாக்கப்படாத மெட்ராஸின் வரலாற்றை அரை நூற்றாண்டு காலம் தேடி தொகுத்தளித்த எஸ் முத்தையா அவர்களுடைய நினைவை கூறும் கட்டுரை இது. தனது எழுத்துக்களின் தாக்கம் ஏற்பட்டதென்று கெப்ளே எழுதியிருக்கும் சிலோன் பீட்டன் ட்ராக் நூலையே குறிப்பிடுகிறார் இவர். கொழும்புவில் பள்ளி படிப்பை படித்த அந்த சிறுவனுக்கு இலங்கையின் வரலாற்றை கதை வடிவில் சொன்ன ஆசிரியர் தான் கெப்ளே. கொழும்புவில் டைம்ஸ் ஆஃப் சிலோன் நாளேட்டின் ஞாயிறு பதிப்பிற்கும் பொதுப்பாசிரியராக பணியாற்றிய 38 வயது முத்தையா சீக்கிரத்தில் அந்த நாளிதழின் ஆசிரியராக உயரவிருந்தார். ஒரு நாளிதழுக்கு முழு பொறுப்பேற்பவர் அந்நாட்டின் குடிமகனாக இருக்க வேண்டும் என்பது இலங்கையின் சட்டம். அதற்காக அவரது விண்ணப்பத்தை அயலக செயலாளர் புறக்கணித்த நிலையில் மெட்ராஸின் கதையை எழுதுவதற்கென்று நமக்கு ஒரு முத்தையா கிடைத்தார். 89 வயது நிறைவில் மறைந்த அவர் சென்னையோடு கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலத்தை நேசமிகு தாம்பத்தியத்தைப் போல உயிருக்கு உயிராக அனுபவித்து வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார். மாதம் இருமுறை இதழான மெட்ராஸ் மியூசியம்ஸ் சமீப காலமாக தினசரி 8 மணி நேரத்தை தனது தட்டச்சு இயந்திரத்தின் முன் செலவழித்தார். 1971 மெட்ராஸ் நகரத்தின் கதையை தேடி கண்டெடுத்து தொகுத்து வழங்கி எழுதிய முத்தையாவுக்கு டிடிகே நிறுவனம் புதிதாக தொடங்கிய டிடி மேப்ஸ் நிறுவனத்தில் பணியாற்ற வாய்ப்பு கிடைத்தது. டிடி மேப்ஸின் முதல் தயாரிப்பான மெட்ராஸ் வரைபடத்திற்கு அவர் தகவல்களை திரட்ட வேண்டியிருந்தது. வரைபடத்தோடு சேர்ந்து மெட்ராஸ் நகரம் குறித்த தகவல்களையும் கொடுக்க வேண்டியிருந்தது. அதற்காக இறங்கி ஆராய்ந்தபொழுதுதான் மெட்ராஸ் கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றிய பல்வேறு நபர்களின் பெயர்கள் அந்த தகவல்கள் பின்னணியில் இருப்பதை பார்த்தார். வாரன் ஹேஸ்டிங்ஸ், ராபர்ட் கிளைவ், வெல்லஸ்லி பிரபு போன்ற பாட நூல்களில் படித்து நாம் மறந்த மனிதர்கள் அனைவரும் மெட்ராஸில், அதாவது இன்று சென்னை என்று அழைக்கப்படுகின்ற நகரத்தில் தங்கள் உத்தியோகத்தை வாழ்க்கையை தொடங்கியவர்கள் என்ற செய்தி அவருக்கு ஆச்சரியத்தை அளித்துள்ளது. ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் தொடர்வோமா?
கவசம் இங்கு கவசமாகும் காமநம்பு முறிந்து போகும்
நேரிலே. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சென்னையை பற்றி, சென்னையினுடைய வரலாற்றை பற்றி தொகுத்தளித்த ஆசிரியர் முத்தையா அவர்களை பற்றியும், ஜீவன் என்று தொடங்குகின்ற பாடல்களையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சென்னையில் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கிய வாரன் ஹேஸ்டிங்ஸ், ராபர்ட் கிளைவ், வெல்லஸ்லி பிரபு போன்ற பிரபலங்களுடைய வாழ்க்கை சென்னையிலிருந்து தான் தொடங்கியது என்பது அவருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அவரை பற்றி அவர் சேகரித்த தகவல்கள் வீட்டில் மலையளவு குவிந்து போனது. அதை உருப்படியாக தொகுக்காவிட்டால் அந்த காகிதங்கள் எல்லாம் தூக்கி எறிந்து விடுவேன் என்று அவர் மனைவி மிரட்டிய நிலையில் முத்தையா எழுதிய சிறுநூல் தான் மெட்ராஸ் டிஸ்கவர்ட். அந்த புத்தகத்தின் மூலம் மெட்ராஸ் முத்தையாவை கண்டுகொண்டதோடு பற்றியும் சொல்லலாம். எதையும் வாசிக்கும் அவற்றையெல்லாம் சென்னை பின்தொடர ஆரம்பித்தார் முத்தையா. சென்னையை பற்றி அவருக்கு முன் இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதி வந்த என் எஸ் ராமசாமி மற்றும் ஹாரி மில்லரின் எழுத்துக்கள் அவருக்கு ஊக்கத்தையும் தரவுகளையும் அளித்தது. ஒரு காலகட்டத்தில் நவீன இந்தியா வரலாற்றில் மெட்ராஸ் என்ற நகரம் வகிக்கும் முக்கியத்துவத்தை அவர் அறிந்து கொண்டார். நவீன இந்தியாவை என்பது முத்தையாவை பொறுத்தவரை 1498 பிறகு பிரிட்டிஷ் இந்திய வரலாறு 1600 தொடங்குகிறது. அவர்களுக்கு முன்னரே வந்த போர்ச்சுகீசியர்களும் டச்சுக்காரர்களும் தங்கள் அடித்தளத்தை சரியாக நிறுவ முடியாமல் தோற்ற நிலையில் ஆங்கிலேயர்கள் இந்தியா முழுவதும் 17-18 நூற்றாண்டுகளில் ஆரம்பித்த நிறுவனங்கள் அனைத்தின் துவக்கமும் மெட்ராஸில் நிகழ்ந்திருக்கிறது. இந்தியாவின் முதல் பொறியியல் கல்லூரி, இந்தியாவின் பொது மருத்துவமனை, முதல் மாநகராட்சி, முதல் மேற்கத்திய பள்ளி, இந்திய ராணுவத்தின் முதல் படைப்பிரிவு, முதல் திரிகோண நில அளவை அனைத்தும் தொடங்கப்பட்ட இடம் மெட்ராஸ் தான் என்பதையெல்லாம் மீண்டும் சமகால சமூகத்தின் நினைவுக்கு கொண்டு வந்தது முத்தையா. நவீன இந்தியாவின் முதல் நகரம் சென்னை என்று நிறுவினார். நவீன இந்தியாவின் உருவாகத்துக்கு பெரும் பங்களித்துக் கொண்டிருக்கும் மெட்ராஸ் குறித்து நமக்கு பெருமிதம் இருக்க வேண்டும் என்று நியாயமாக கருதியவர் முத்தையா. மெட்ராஸின் வரலாறு குறித்து பள்ளி பருவத்திலிருந்தே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தால்தான் அந்த நகரம் பெருமிதம் கொள்வதற்கான எவ்வளவு பெரிய வரலாற்று சாட்சியம் என்பது விளங்கும். முத்தையா தனது புத்தகங்கள் வழியாகவும் இந்து ஆங்கில நாளேதழின் வாரந்தோறும் எழுதி வந்த புகழ்பெற்ற பத்தியான மெட்ராஸ் வழியாகவும் மெட்ராஸின் பாரம்பரிய கட்டிடங்கள், கல்வெட்டுகள், கோயில் சுவரோவியங்கள் தொடர்பான நுண்ணுறுவையும் அவை பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் குறித்தும் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். ரிபன் பில்டிங், விக்டோரியா பப்ளிக் ஹால் போன்றவை மறுசீரமைக்கப்பட அவருடைய எழுத்துக்களும் உத்வேகம் தந்தது. தொன்மை வாய்ந்த தனியார் கட்டடங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும், மறுசீரமைப்புக்குள்ளான கட்டிடங்கள் பொது உபயோகத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும், அப்படி உபயோகிக்காவிட்டால் மீண்டும் சிதைந்துவிடும் என்றும் வலியுறுத்தினார். தன்னை வரலாற்று ஆசிரியன் என்று அடையாளம் சொல்ல விரும்பாத முத்தையா தகவல்களை வரிசைப்படுத்தி தருகின்றார். அவருடைய புத்தகங்களில் தகவல்களை தொகுப்பே அத்தனது பணி என்றும் கூறியுள்ளார். இளம் வயதில் உங்கள் பாரம்பரியம் மதித்து காப்பதற்கும், நீங்கள் வாழும் இடத்தை பற்றியும் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டுவிட்டால் அவற்றை நேசித்து பேணுவீர்கள். நீங்கள் படிக்கும் கல்வி அதை கற்றுத்தராமல் வெறுமனையே அறிவுளையும் தொழில்நுட்பத்தையும் வர்த்தகத்தையும் கற்றுக் கொடுத்தால் உங்கள் ஊரின் பாரம்பரியம், உங்கள் மாநிலம், உங்கள் நாட்டின் பாரம்பரியம் உங்களை பொறுத்தவரை அர்த்தமற்றதாக இருக்கும். அதனுடன் உங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்காது என்கின்றார் முத்தையா. சென்னை மாநகருக்கான இரத்தமும் சதயமான பிரம்மாண்ட ஆவண தொகுப்பாகவும் கையேட்டாகவும் வாழ்ந்த அவர் இந்த நகரத்தை நேசியுங்கள் என்பதையே தன் வாழ்க்கையின் வழியாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் திரு முத்தையா அவர்கள்.
ஆ
உல்லாசம் வாழ்வில் கூடும் என்றே நான் நினைத்த உண்மை நேரிலே உன்னே நீ சேர துடிக்கிது ஓர் மனம் கல்யாண காலம் வந்ததும் திருமணம் எப்போது அந்த ஸ்வர்க்கம்
சேவைக்கு அணுகவும் நாதன் சுவாமிநாதன் மார்கேஜ் மாஸ்டர்ஸ் 619 டொமினியன் ரோட் தொலைபேசி எண் 6307171 அல்லது 021-707-540 மார்கேஜ் மாஸ்டர்ஸ்
மாமோய் நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல சாஃப்ரான் போலாங்க மாமா நம்ம அடுத்து வீட்டா இருக்கானிக்கா போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம் நம்மளும் போறோம் உங்களோட வேலை செய்தில அந்த செவத்த தம்பி அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணக்கால ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டு புட்டுன்னு போன போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Or for our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant, .co.nz. For more specials and events, follow us on Facebook.
நேரில் நாம் சென்னை நகரத்தை பற்றி தொகுத்தளித்த ஐயா முத்தையா அவர்களை பற்றி பார்த்தோம். இந்த வருடம் காந்தி அவர்களுக்கு 150th பிறந்தநாள் விழா வர இருக்கிறது. அவரை பற்றிய ஒரு கட்டுரை ஒன்று சமீபத்தில் படிக்க நேர்ந்தது. மோகன், இது எவ்வளவு வெட்கக்கேடானது. இன்று எனது சொற்பொழிவின் மையப்பொருளே நீங்கள்தான். எல்லாவற்றிலும் மிகவும் ஒன்றிப்போய் என் உரையை கேட்டார்கள். ஆனால் அவர்கள் நீங்கள் உள்ளே வருவதை தடை செய்து விட்டார்களே என்று பேச ஆரம்பித்தார் சி எஃப் ஆண்ட்ரூஸ். கண்ணீர் மல்க ஆரம்பித்த தென்னாப்பிரிக்க சத்தியாகிரக போராட்டம் அதன் இறுதி கட்டத்தை எட்டியிருந்த நிலையில், அதாவது 1914, அப்பொழுது இந்தியர்களுக்கு இந்தியாவிலிருந்து ஆங்கிலேய பாதிரியாரும் இந்தியர்களுக்கு ஆதரவாக சி எஃப் ஆண்ட்ரஸ் சமரச பேச்சுவார்த்தைகளில் காந்திக்கு உதவுவதற்காக அனுப்பி வைக்கிறார் கோக்லே. அப்பொழுது காந்திக்கும் ஆண்ட்ரஸ்க்கும் ஆழமான நட்பு உருவாகிறது. இந்த நட்பு 1940 ஆண்ட்ரஸ் இந்தியாவில் மறையும் வரை நீடித்த ஒன்று. கிறிஸ்துவத்தின் மீது பெரும் ஈடுபாடு கொண்ட காந்திக்கு ஒரு நாள் ஆண்ட்ரஸின் பிரசங்கத்தை கேட்பதற்கு ஆவல் மேலிடுகிறது. தேவாலயத்துக்கு செல்கிறார். அங்கே ஆங்கிலேயர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட காரணத்தால் காந்தியை அங்குள்ளவர்கள் உள்ளே வர அனுமதிக்கவில்லை. பிரசங்கம் முடிந்து வெளியில் வந்த ஆண்ட்ரஸ் காந்திக்கு இந்த தகவலை கூறுகிறார். காந்தியின் கைகளை பிடித்துக் கொண்டு ஆண்ட்ரஸ் கண்ணீர் மல்க சொல்கிறார், மோகன், இது எவ்வளவு வெட்கக்கேடானது தெரியுமா? உள்ளே பிரசங்கம் உன்னை பற்றித்தான் செய்தேன், ஆனால் உள்ளே நீ வர அனுமதிக்கப்படவில்லை. ஆண்ட்ரஸ் தென்னாப்பிரிக்காவில் இருந்த குறுகிய காலத்தில் கோக்லேவுக்கு காந்தியை பற்றி ஒரு கடிதம் எழுதுகிறார். தென்னாப்பிரிக்காவில் காந்தியின் வேலை முடிந்துவிட்டது, மிக மேன்மையாக செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. அவர் உடனடியாக இங்கிருந்து புறப்பட்டாக வேண்டும். அவருடைய நலனுக்காகவும் அவர் சமூகத்தின் நலனுக்காகவும் ஏனென்றால் அவர் இன்னும் இங்கே தங்கியிருந்தால் தனது ஆளுமையால் மற்ற எல்லோரையும் சிறியவர்களாக்கி விடுவார். அதன் பிறகு குறைந்தபட்சம் ஒரு தலைமுறைக்காவது இங்கு தலைவர்களே தோன்ற மாட்டார்கள். இந்த உலகத்தின் மிக சிறந்த மனிதர்களில் அவர் ஒருவர். 1914 ஒரு ஆங்கிலேயர், அதுவும் இன்னும் இந்தியாவிற்கு திரும்பியராத காந்தியை பற்றி எழுதியது அப்போதைக்கு பொருந்திருந்தாலும் தீர்க்க தரிசனமாகவும் அமைந்ததுதான் சிறப்பு வாய்ந்தது என்கின்றார் அந்த கட்டுரையாளர். Thank you.
தேவராஜனி
கட்டுரையும் பாடல்களும் உங்கள் மனதிற்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் பிற சில தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?